السلام عليكم ورحمة الله وبركاته.
عليكم السلام.
الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أنبيكم ولدكم ورياء إسلامي صحوذر صحوذر هلئ مهوم فرمديان ورمالت لئ نام اللام والده لركرو அதனுடைய மூன்றில் ஒரு பகுதியை கழித்த நிலைமையிலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இந்த ரமலானுடைய மாதம் புனிதப்படுத்தப்பட்டதற்கான நோக்கம் இந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருப்பது இந்த மாதம் புனிதப்படுத்தப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எனவேதான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலானுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை விளித்து கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனுடன் மிக நெருக்கமான ஒரு பிணைப்பை, தொடர்பை, இணைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் சட்டக்கோவையாக இந்த அல் குர்ஆன் மிளாக வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே இந்த அல் குர்ஆனை நாம் எப்பொழுது பார்த்தாலும் சிறுவயதிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஓதலிலே மாத்திரம் சுருக்கிக் கொண்டால் அது மிகப்பெரும் ஒரு கைசேதப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் பழித்து கூறும் போது அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளிக்கும் போது எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், வமீனுஹும் உம்மியூன, இந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் வழிகட்டு போவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான், வமீனுஹும் உம்மியூன, அவர்களுக்கு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லை, அறிவு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எழுத படிக்க தெரியாத படிப்பை அல்லாஹ் இங்கே சொல்கிறான் இல்லை. லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானி, அவர்களுக்கு அவர்களுடைய வேதத்தை ஓத மாத்திரம் தான் தெரியும். நமது நிலைமை எப்படி இருக்கிறது இன்று? ஏனைய மதத்தை சார்ந்தவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், அவர்களுடைய வேதம் அவர்களுடைய சொந்த பாசையில் கிடையாது. வடமொழியிலே ஒரு விதமும், இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான மொழியிலே அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியிலே அந்த வேதம் கிடையாது. அவர்களுக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதும் அதிகமானவர்களுக்கு தெரியாது. அப்படித்தான் எங்களுடைய சிலருடைய நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அல் குர்ஆன், அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய 5 கடமைகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான கடமைதான் இந்த அல் குர்ஆனை நாம் செவிமடுப்பது. அல் குர்ஆன் ஓதப்பட்டால் கவனித்து கேட்க வேண்டும். வஇதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்ஸிது, இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். போகிற போக்கிலே கேட்டுவிட்டு போங்கள் என்று சொல்லவில்லை, மாற்றமாக செவிமடுத்து கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும். ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆர்வம் ஊட்டுகின்றான். அதே போன்று இந்த அல் குர்ஆன் மரணமிடப்பட வேண்டும். பல் ஹுவா ஆயாதும் பையினாதும் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், இந்த அல் குர்ஆன் என்பது தெளிவான அத்தாட்சிகளாகும், யாருடைய உள்ளத்திலே, அறிஞர்களுடைய உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்ட தெளிவான வசனங்களாகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி முதலாவது கேட்பது, இரண்டாவது ஓதுவது, மூன்றாவது மரணமிடுவது, நான்காவது அதனை சிந்திப்பது, தடம்பூர். அல்லாஹ் சுஹரான் கிதாபுன் அன்ஸல்லாஹு இலைக முபாரக்குன் யந்தபரு ஆயாத்திஹி, இந்த பரக்கத்து பொருந்திய வேதத்தை நாம் உமக்கு இறக்கியிருப்பது, அவர்கள் அதனை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுஹரான் அஃபலா யதபரூன் அல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அவருடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். எனவே யார் தனது உள்ளத்தினால் அல் குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தனது வீடுகளுக்கு, வீடுகளுடைய வாயிலுக்கு லொக் போட்டவர்கள் போன்றுதான். பூட்டு போட்டவர்கள் போன்று என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான பகுதிதான் அல் அமலு பிஹி, இந்த அல் குர்ஆனை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் குர்ஆனை கடைபிடித்தால்தான் இந்த குர்ஆனுடையவர்களாக நாம் மாறுவோம். இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். வெறுமனே முஸ்லீம் பேர் தாங்கிகளாக இருப்பதன் மூலமாக இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிட முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதனை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த புரிவதற்கான முயற்சியை இந்த ரமலானுடைய மாதத்திலேயாவது நாம் செய்ய வேண்டும். அல் குர்ஆனுடைய வெறுமனை வார்த்தைகளை நாம் ஓதிக்கொண்டு செல்லாமல் அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் படித்து அதை நாம் புரிவதற்கு செயற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை அத்தியாயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லா அத்தியாயங்களும் ஒரே தரத்தை சார்ந்தவைகள் அல்ல. மாற்றமாக அவைகளில் அல்லாஹ்வினால் சிறப்புப்படுத்தி கூறப்பட்ட, சிலாகித்து கூறப்பட்ட, நபியவர்களினால் சிறப்பிக்கப்பட்ட அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே அப்படி விசேடமான சிறப்புகள் கொடுக்கப்படாத ஏற அத்தியாயங்களும் இருக்கின்றன. அப்படி அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட, அதே போன்று நபியவர்களினால் சிறப்புகள் கூறப்பட்ட அத்தியாயங்களை நாம் சிந்திப்பது மிகவும் முக்கியமான ஏனைய வசனங்களை விட அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நாம் ஐந்து நேர தொழுகைகளில் ஓதக்கூடிய அஅஸம் சூரத்தின் குர்ஆன், குர்ஆனில் உள்ள மிக சிறந்த சூரா எது என்று கேட்டால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. அது சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே உள்ள மிக சிறந்த வசனம் எது என்று கேட்டால் அது ஆயத்துல் குர்சி. அது ஆயத்துல் குர்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனிலே உள்ள சிறப்பு பெற்ற மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் தான் சூரா தான் சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா அல் குர்ஆனின் மிக நீண்ட சூரா, அல் குர்ஆனின் மிக நீண்ட சூராவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூராவுக்கும் பல அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. அதிகமான இடங்களில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்களை கேட்டிருக்கிறோம். அப்படித்தானே? சூரத்துல் ஃபாத்திஹா சிறிய சூரா தானே, ஒரு சபையிலேயே அதனை இலங்கப்படுத்தி முடித்திடலாம். சுருக்கமாக ஒரு பயானிலே, ஒரு உரையிலே சுருக்கமாக அதனை நாம் விளக்கப்படுத்தி முடிக்கலாம் சுருக்கமாக. ஆனால் குர்ஆனிலே பல பெரும் அத்தியாயங்கள் இருக்கின்றன. சூரத்துல் பக்கரா போன்ற அத்தியாயங்கள், இவைகளை நாம் இவைகளுடைய விளக்கத்தை கேட்பது மிகவும் குறைவு. ஏன்? அவைகளை யாரும் தொடர்ந்து செய்ய வேண்டும். பல மாதங்கள் வருடக்கணக்கில் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்ற காரணத்தினால் அவைகளுக்கு பயான்களிலே சாதாரணமாக விளக்கம் சொல்வதற்கு முன்வருவது கிடையாது. ஆனாலும் அந்த சூராவினுடைய முக்கியத்துவத்தை கருதி ஒரு சபையிலே அவருடைய விளக்கத்தை பார்ப்பதுதான் இன்றைய நமது உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? ஃபஜ்ர் வரைக்கும் பேசினா தான் முடிக்கலாம். அப்படித்தானே? சூரத்துல் பக்கராவுடைய குறைஞ்சது ஃபஜ்ர் வரைக்கும் பேசினா தான் அதனுடைய விளக்கத்தை கொஞ்சமாவது பார்க்கலாம் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய சூராக்களை பொறுத்தவரையில், முழு குர்ஆனையும் பொறுத்தவரை, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நன்கு திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு முறை அல்ல. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய அந்த ஒழுங்கமைப்பு வடிவமைப்பு மனிதர்களினால் உருவாக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அதனை சஹாபாக்கள் செய்துதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன். குர்ஆனில் ஆரம்ப சூரா ஃபாத்திஹாவாகவும் கடைசி சூரா சூரத்துன் நாசாவாகவும் நாசாகவும் இடையிலே வரக்கூடிய சூராக்கள் அந்தந்த இடங்களில் இடம்பெற்றிருப்பது வெறுமனே சஹாபாக்களுடைய கற்பனையோ ஏனைய மனிதனுடைய கற்பனையோ அல்ல. மாற்றமாக அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு முறைதான் என்பதை இந்த அல் குர்ஆன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு புத்தகத்தை ஒரு குறுகிய காலத்திலே நாம் எழுதக்கூடிய நேரத்திலேதான் அதனுடைய ஒழுங்கமைப்பு ஒரு சீராக அமைந்திருக்கும். ஆனால் பல வருடக்கணக்கில் நாம் எழுதிய எழுத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பார்த்தால் அது பலவித தலைப்புகளிலே பலவிதமான ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு முறையிலே தான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த அல் குர்ஆன் அதற்கு மாற்றமானது. 23 வருடங்கள் ஒவ்வொரு தேவைக்கேற்ப சந்தர்ப்பத்துக்கேற்ப அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டிருந்தாலும் கடைசியிலே ஒன்று சேர்த்து பார்த்தால் ஒரே நேரத்திலே அல்லாவினால் வழங்கப்பட்ட ஒரு வேதம் போன்று இருக்கிறது. அதுதான் இந்த குர்ஆனுடைய சிறப்பம்சம். ஏனைய வேதங்கள் எல்லாம் அப்படியல்ல, அவைகள் ஒரேடியாக அல்லாவினால் கொடுக்கப்பட்டு விடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் அல்லாவினுடைய கையினால் எழுதப்பட்டு அவர்களுக்கு ஏடாக முழுமையாக கொடுக்கப்பட்டது. அதனை கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இந்த அல்குர்ஆன் அப்படியல்ல, 23 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாவினால் அருளப்பட்டிருந்தாலும் ஒரே அடியாக வழங்கப்பட்ட ஒரு வேதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அனைத்தும் அது உள்ளடக்கியிருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சூரத்துல் பக்கரா 286 வசனங்களை உள்ளடக்கியதாக, 49 பக்கங்களை உள்ளடக்கிய மிக நீண்ட சூறாவாக இருந்தாலும் அதனை நாம் சுருக்கமாக சில தலைப்புகளுக்குள் உள்ளடக்கலாம். அதாவது அல் குர்ஆனுடைய சூறாக்களுக்கென்று இலக்குகள் இருக்கின்றன. அறிஞர்களால் கூறப்பட்ட அல் குர்ஆனுடைய முழு சூறாவினுடைய வசனங்களையும் ஆய்வு செய்து அவைகள் ஏதாவது ஒரு மைய கருத்தை சொல்ல வருகிறதா என்பதை தீர்மானித்து அதற்கு ஏற்ப அந்த சூறாவினுடைய நோக்கங்களை இலக்குகளை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அல்குர் சூரத்துல் பக்கராவை பொறுத்தவரையிலும் அது முக்கியமான சில நோக்கங்களை பேசுகின்றன. அவைகளைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனமாக எடுத்து நாம் ஆய்வு செய்வது நோக்கமல்ல, மாற்றமாக முழு சூறாவும் சுருக்கமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதுதான் நமது நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்கரா மதனியா என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். எத்தனை வருடங்கள் இந்த சூரா இறங்கியது என்று கேட்டால் நபியவர்கள் மரணிக்கும் வரைக்கும் 10 வருடங்கள் தொடர்ச்சியாக இறங்கிக் கொண்டே இருந்தனர். நபியவர்கள் மரணிக்கும் வரைக்கும் 10 வருடங்கள். ஏனென்றால் அல் குர்ஆனில் கடைசியாக இறக்கப்பட்ட வசனமும் இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இருக்கிறது. அல் குர்ஆனில் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் இந்த சூரத்துல் பக்கராவிலே தான் இருக்கிறது. வத்தகூ யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம், அதாவது கடன் பற்றி வரக்கூடிய மிக நீண்ட வசனத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூராவினுடைய பெயர் என்ன? அல் பக்கரா என்பதாக நாம் சொல்கிறோம். அல் பக்கரா, பக்கரா என்று சொன்னால் என்ன? பசுமாடு. என்ன? பசுமாட்டுக்குத்தான் பக்கரா என்று சொல்லப்படும். இந்த சூராவுக்கு ஏன் பக்கரா என்று பெயர் வைக்க வேண்டும்? இதிலே இந்த சூறாவை பொறுத்தவரையில் இதில் சொல்லப்படாத சட்டதிட்டங்களே கிடையாது. இந்த சூறாவிலே சொல்லப்படாத மார்க்கத்தின் எந்த சட்டதிட்டங்களும் கிடையாது. எல்லா சட்டதிட்டங்களையும் குறைந்தது தொட்டுவிட்டாலும் சென்று இருக்கிறது இந்த சூறா. இந்த சூறாவிலே நாம் எல்லா சட்டதிட்டங்களையும் பார்க்கலாம். தனி மனித சட்டதிட்டங்கள், இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய ருக்குன்கள், இஸ்லாத்தினுடைய கடமைகள், அதே போல மனிதனுடைய இன்னொருவருடன் நடக்கக்கூடிய வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே போன்று அவருடைய பொருளாதார வாழ்க்கை, இப்படி எல்லா துறைகளையும் இந்த சூரா பேசியிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக இந்த சூரா குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம்தான் நாம் செய்யக்கூடிய இன்று இந்த மாதத்திலே நிறைவேற்றக்கூடிய கடமையாகிய நோன்பு என்ற கடமை. இந்த நோன்பு என்ற கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வேற எங்கேயும் சொன்னது கிடையாது. வேறு எங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றதை அல்லாஹ் தஆலா இந்த சூராவை தவிர வேறு எங்கும் சொல்லவில்லை. அப்படி இருந்தாலும் இந்த சூராவுக்கு அல்லாஹ் நோன்பு என்பதாக பெயர் வைக்கவில்லை. அதே போல இந்த சூரா மாத்திரமல்ல, இந்த சூறாவிலே மாத்திரமல்ல, முழு குர்ஆனிலும் மிகப்பெரிய வசனம் எது என்று கேட்டால் என்ன வசனம்? ஆயத்துத்தைன், அதாவது கடனை பற்றி சொல்லப்படக்கூடிய வசனம். ஒரு பக்கம் முழுமையாக ஒரு வசனம் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருப்பது ஒரே ஒரு வசனம் தான். அதுவும் இந்த சூறாவில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதை வைத்து கூட இந்த சூறாவுக்கு தைன் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. நபியவர்கள் சூட்டவில்லை. குர்ஆனுக்கு பெயர் சூட்டியது அனைத்து பெயர்களும் நபியவர்களால் சூட்டப்பட்ட பெயர் அல்ல. மாற்றமாக சில பெயர்கள் தான் நபியவர்களால் சூட்டப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த சூரத்துல் பக்கராவும் ஒன்று. ஆனால் நபியவர்கள் இதற்கு நோன்பு என்று பெயர் வைக்கவும் இல்லை, ரமபான் என்று பெயர் வைக்கவும் இல்லை, குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்ற அடிப்படையில் குர்ஆன் என்ற பெயர் வைக்கவும் இல்லை, அதே போல தைன் கடன் என்ற பெயர் வைக்கவும் இல்லை, வேறு எந்த பெயரும் வைக்காமல் சம்பந்தமே இல்லாமல் பக்கரா என்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மாட்டுக்கும் இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திப்பது கிடையாது, ஏதோ வைத்திருக்கிறார்கள் ஓடிவிட்டு போவோம் என்பதாகத்தான் நாம் நினைக்கிறோம். எவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது ஏன் பசுமாடு அல்லது மாடு என்று இதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று நாம் ஒரு நாளாவது சிந்தித்திருக்கிறோமா? இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய உதவி அறிவு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் நமக்கு அறிவை தருவார். நாம் சிந்திப்பதிலேதான் நமது முன்னேற்றம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூராவுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதை நாம் சிந்தித்தால், இந்த சூரா என்ன சொல்ல வருகிறது என்பதை நம்மால் யூகித்துக் கொள்ளலாம். இந்த சூரா என்ன சொல்ல வருகிறது என்பதை நம்மால் இலகுவாக யூகித்துக் கொள்ளலாம். இதற்கு ஏன் சூரத்துல் பக்கரா என்று பெயர் சொல்லப்பட்டது? காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு மாட்டினுடைய சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு மாட்டினுடைய சம்பவம் இந்த சூராவிலே சொல்லப்படுகிறது. சரி, அதுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் எத்தனையோ சம்பவம் அதில் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் வருது, இன்னும் நபிமார்களுடைய சம்பவம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம், இப்படி பல நபிமார்களுடைய சம்பவம் வருகின்றன. இருந்தாலும் ஏன் இந்த சம்பவத்தினுடைய பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது இந்த மாட்டினுடைய சம்பவம் எங்களுக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களின் மூலமாக ஒரு கட்டளை பிறப்பித்தார். அந்த கட்டளை பிறப்பிப்பதற்கு என்ன பின்னணி என்பதெல்லாம் பெரிய வரலாறு, அது நமக்கு அவசியமில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். இன்னல்லாஹ யஅமுருகும் அன் தஸ்பஹு பக்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளை இருக்கிறார் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திலே பனூ இஸ்ரவேலிலே சொன்னார்கள். இப்போது இவர்களுடைய கடமை என்ன? கையில கிடைத்த மாட்டை எடுத்து அறுத்திருந்தால் விஷயம் முடிஞ்சு. கையில கிடைத்த மாட்டை எடுத்து அறுத்திருந்தால் விஷயம் முடிஞ்சு. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் அப்படி செய்யவில்லை. மாற்றமாக என்ன செய்தார்கள்? முதுமை அடைந்த மாடுமல்ல, அதே போல வாலிப மாடுமல்ல, இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலைமையான ஒரு மாடு என்பதாக சொன்னார். இதை கேட்டு விட்டாவது அவர்கள் அறுத்தார்களா என்று கேட்டால் இல்லை. மீண்டும் சொன்னார்கள், இல்லை அது போதாது, அது என்ன கலர் என்ன கேட்டு சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன, கடுமையான மஞ்சள் நிறம், கடுமையான மஞ்சள் நிறம். அப்படியும் அவர்கள் போதுமாக்கி கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. மீண்டும் கேட்டார்கள், அதுவும் விளங்கல, இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுங்க. அப்படி என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரண்டாவாதம் செய்கிறார்கள். அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அது உலக்கூடிய மாறுமல்ல, அதே நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாடுமல்ல, இப்படியான ஒரு எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு மாட்டை நீங்கள் தேடிக்கொண்டு வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளையிட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே மாட்டை பிடித்து அறுத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா கடைசியிலே சொல்கிறார், வமா காது யஃபலூன், அவர்கள் செய்வதற்கு ரெடியாக இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். எனவே இதுதான் அந்த சம்பவத்தினுடைய சுருக்கம். அன்பார்ந்த சகோதரர், இதிலே இருக்கும் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நீங்கள் இந்த பனூ இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் போன்று இருக்க வேண்டாம். ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் உடனடியாக அது ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் உடனடியாக அதனை பின்பற்றுங்கள், அதனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்ல வருகிறார். எனவே இந்த சூராவினுடைய மைய கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கு கேள்வி கணக்கு கேட்காமல் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டால் இந்த சமூகத்தில், இந்த உலகத்திலே நிம்மதியான, உயர்ந்த, சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம், கண்ணியமான வாழ்க்கையை வாழலாம். அதற்கு மாற்றமாக இந்த பனூ இஸ்ரவேலர்கள் செய்ததை போன்று, இந்த யஹூதிகள் செய்ததை போன்று நீங்கள் விதண்டாவாதம் செய்வீர்களே ஆனால், ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தால் அதற்கு கேள்விக்கு மேல் கேட்டு, ஹதீஸ் சொல்லப்பட்டால் அதன் ஏன், எதற்கு, எப்படி என்று எல்லாம் கேட்டு நீங்கள் அமல் செய்வதற்கு முடிவு செய்வீர்களேயானால், உடனடியாக கட்டுப்படாமல் கேள்விகளுக்கு மேலால் கேள்வி கேட்டு அந்த சட்டத்திலிருந்து எப்படியாவது நமக்கு ஒரு விதிவிலக்கு கிடைக்குமா என்று நீங்கள் முயற்சி செய்வீர்களேயானால், உங்களுக்கும் இந்த பனூ இஸ்ரவேலர்களுக்கு நடந்த நிலைமைதான் உங்களுக்கு நடக்கும். என்ன பனூ இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனையும் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஆசிரியர் சொல்கிறார், இந்த பனூ இஸ்ரவேலர்களை பாருங்கள், அவர்கள் ஒரு மாட்டை அறுப்பதற்கு கூட தயார் இல்லை. அப்படியான மனிதர்கள் ஒரு நாட்டை விட்டு தருவார்களா? ஒரு மாட்டை விட்டு தர தயாராக இல்லாதவர்கள் ஒரு நாட்டை விட்டு தருவார்களா? இந்த பலஸ்தீனத்தை அவர்களிடத்திலிருந்து எப்படியாவது தங்கத்தட்டிலே கொண்டு வந்து நமது கையிலே தருவார்களா? ஒரு நாளும் தரமாட்டார்கள். அவர்களுடன் யுத்தம் செய்துதான் நாம் அதனை பெற வேண்டும் என்பதை இதில் இருந்து திட்ட தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு மாட்டை கூட அறுப்பதற்கு திராணியற்றவர்கள் எங்கேயாவது ஒரு நாட்டை கொண்டு வந்து தருவார்களா? ஒரு நாளும் தரமாட்டார்கள் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் பதிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்தை தவிர, ஜிஹாதை தவிர வேறு எந்த ஒரு முயற்சியின் மூலமும் இந்த பலஸ்தீனத்தையோ பைத்துல் முக்கத்தஸையோ நாம் முஸ்லீம்களுக்கு வீட்டி எடுக்க முடியாது என்பதிலே ஆணித்தரமான உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அது ஒரு மேலதிகமான விஷயம். அடுத்த நமது தலைப்புக்கு வருவோம். அதாவது இந்த சூறாவினுடைய மைய கருத்து என்ன? என்ன இந்த சூறாவினுடைய பெயரிலே இருந்து நாம் அந்த மைய கருத்தை பெறலாம். என்ன பெயர்? பசுமாடு. மாடு என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது அந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த மாட்டினுடைய விடயத்தில் எப்படி ரசூலுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் அடிபணியாமல் விதண்டாவாதம் செய்தார்களோ அதை போன்று நீங்கள் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம், உடனடியாக கட்டுப்படுங்கள், சமயானா பானா என்பதாக சொல்லுங்கள் என்பதுதான் இந்த சூறா நமக்கு சொல்லக்கூடிய மைய கருத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த சூறா நமக்கு ஆரம்பத்திலே குர்ஆனுடைய சிறப்பை சொல்கிறது. இந்த குர்ஆன் இருக்கிறதே, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உலகத்தில் யாராவது ஒரு புத்தகத்துக்கு இப்படி ஒரு கேரண்டி கொடுக்கலாமா? உலகத்தில் யாராவது ஒரு புத்தகத்துக்கு இப்படி ஒரு கேரண்டி கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதனை எழுதியவர் என்ன கடைசியில் சொல்லுவார் அல்லது ஆரம்பத்தில் சொல்லுவார், இதில் கட்டாயம் ஏதாவது பிழைகள் இருக்கும், சுட்டிக்காட்டுவதற்கு நான் நன்றி கடனுடன் இருப்போம் என்பதாகத்தான் சொல்வார்கள். எங்கேயாவது யாருக்காவது கிரண்டி பண்ண சொல்ல முடியுமா? இப்படி குர்ஆனை சொன்னதை போல முடியாது. இந்த குர்ஆனுடைய முதலாவது வார்த்தையே அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை திட்ட தெளிவாக நிரூபித்து விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சொல்கிறது என்ன? உதன் உதன், இதிலே நேர்வழி இருக்கிறது. இதிலே நேர்வழி இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று நாம் துஆ செய்கிறோம். இந்த சூராவில் என்ன சொல்லித் தருகிறான்? அந்த நேரான பாதை யாருக்கு இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிறான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் சூரத்துல் பக்கராவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அங்கே நாம் ஹிதாயத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இந்த சூராவில் அல்லாஹ் இதோ இருக்கிறது ஹிதாயத் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறான். எங்கே இருக்கிறது ஹிதாயத்? எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. ஃபீஹி ஹுதன், இந்த குர்ஆனிலே நேர்வழி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். யாருக்கு இருக்கிறது? லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு. எனவே அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் இந்த சூராவிலே? இந்த குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அதே நேரத்தில் எப்படி அங்கே சிராத்துல் முஸ்தகீன், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சிராத்துல் முஸ்தகீன் நேரான பாதையை பற்றி சொல்லிவிட்டு மூன்று கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறார். அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலப்பாலீன், நேரான பாதையை பற்றி சொல்லிவிட்டு அந்த நேரான பாதையினுடைய விடயத்திலே மூன்று கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் அதனை பின்பற்றக்கூடிய அல்லாவின் அருளை பெற்றவர்கள், இரண்டாவது கூட்டத்தார்கள் அல்லாவுடைய கோபத்தை பெற்ற யகூதிகள், மூன்றாவது கூட்டத்தார்கள் வலிகேடர்கள், வலிகேடர்களான நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அந்த மூன்று கூட்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த சூறாவிலே சூரத்துல் பக்கராவிலும் மூன்று கூட்டத்தை எல்லாம் சொல்கிறான். இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே மூன்று கூட்டத்தார்கள். முதலாவது கூட்டத்தார் தான் இந்த முத்தகீன்கள். முத்தகீன்கள் அவர்களை பற்றி மூன்று வசனத்தில் அல்லாஹ் பின்னால் சொல்கிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இரண்டு வசனத்திலே இந்த குர்ஆனை மறுத்த காபிர்களை பற்றி சொல்கிறார். காபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த 13 வசனங்களிலே யாரை பற்றி சொல்கிறார்? முனாஃபிக்கீன்கள். முனாஃபிக்கீன்கள் ஏன்? மூமின்களுக்கு 3 வசனம், காபிர்களுக்கு 2 வசனம், முனாஃபிக்கீன்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு 13 வசனம். காரணம் என்ன? அவர்களைத்தான், அவர்கள்தான் சமூகத்திலே பிரச்சினைக்குரியவர்கள், அவர்கள்தான் சமூகத்திலே பிரச்சினைக்குரியவர்கள். முஸ்லிம்களை வெளிரங்கத்திலே பகிரங்கமாக எதிர்ப்பவர்களை பற்றி, அவர்களை விட உள்ளிலே இருந்து உள்ளே இருந்து கொண்டு குறிவளிப்பவர்கள் தான் மிகவும் பயங்கரமானவர்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி 13 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் நாம் சொன்னோம் இந்த சூறாவினுடைய மைய கருத்து என்ன சொன்னோம், என்ன சொன்ன மறந்துட்டீங்களா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கேள்வி கணக்கு கேட்காமல் கட்டுப்பட வேண்டும், கேள்வி கணக்கு கேட்காமல் நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற மைய கருத்தை சொல்லக்கூடிய மூன்று சம்பவங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். மூன்று சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இரண்டு சம்பவங்கள் அந்த அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாத சம்பவங்கள், மூன்றாவது சம்பவம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட சம்பவம். அந்த முதலாவது சம்பவம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதாக ஸ்ட்ரிக்டாக கட்டளை போட்டு, ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அதனை அவர்கள் மீறிவிட்டார்கள். அவர்கள் மீறிவிட்டார்கள், எனவே அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டார். எனவே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், ஆதமுடைய மக்களே, உங்களுடைய தந்தைக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதுதான் உங்களுக்கும் இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபணியாவிட்டால், மாறு செய்தால், உங்களுடைய தந்தைக்கு என்ன நடந்ததோ அதே நிலைமைதான் நமக்கு நடக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். இரண்டாவது விடயம், இரண்டாவது சம்பவம் தான் பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம். இரண்டாவது சம்பவம் பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவம். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான அருட்கொடைகளை கொடுத்தார். அதனை அல்லாஹ் தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான்? யா பனி இஸ்ரவேல் அஸ்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும். இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயலுடைய சந்ததிகளை, இஸ்ராயல் சொன்ன யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயல். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள், அருட்கொடையை நினைத்து பாருங்கள். எனது என்னுடன் செய்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் ஒப்பந்தத்தை நீங்கள் மீற வேண்டாம், அதனை நிறைவேற்றுங்கள் பரிபூரணமாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே போல சொல்கிறான், அந்த காலத்தில் இருந்த அனைத்து மக்களையும் விட உங்களை நான் சிறப்பாக்கி வைத்திருந்ததையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அந்த பனு இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் ஞாபகமூட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடையை, ஆட்சியை, அதிகாரத்தை வாங்கி இருந்தான். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நபிமார்களுடன் அவர்களுடன் நடக்க வேண்டிய முறைப்படி நடக்கவில்லை. அவருடைய கட்டளைகளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் மறுபேச்சு பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அழகான முறையிலே மண்ணு செல்வா என்ற உணவை இறக்கிக் கொண்டிருந்தார். என்ன செய்தார்கள்? அவர்கள் சொன்னார்கள், யா மூசா லன் நஸ்பிர அலா தஆமி வாஹிதி. மூசாவை எங்களுக்கு இந்த ஒரே சாப்பாட்டில் இருக்க முடியாது, வேற சாப்பாடை கொண்டு வாங்க எங்களுக்கு என்பதாக உலகத்திலே விளையக்கூடிய பயிர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அத்தஸ்தபிரூன் அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர். என்னடப்ப உங்களுக்கு நடந்த நல்ல சாப்பாட்டை விட்டு போட்டு மோசமான சாப்பாடை கேட்கிறீங்களோ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கடிந்து கொள்கின்றார். அன்பா அந்த சோழர், இப்படித்தான் அந்த சமுதாயம். நல்லதை அவர்களுக்கு செய்ய போனால் கெட்டதை வாங்கிக் கொள்வார்கள், கெட்டதை வாங்கிக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு அந்த சமுதாயம் இருந்தார்கள்! மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் அவர்களை ஒரு மாதிரி பிரஅவுலத்திலிருந்து காப்பாற்றி எடுத்தார்கள், காப்பாற்றி ஓரளவுக்கு காப்பாற்றி எடுத்தார்கள். அவர்களை பார்த்து எப்படி நன்றி இல்லாமல் அவர்கள் பேசினார்கள். காலு ஊதீனா மின் கபரி அந்த அச்சியனா வந்த அதிபாகித்தனா, இங்க வந்தது புறவும் அதே நிலைமை தான், மாதத்துக்கு முந்தியும் இதே நிலைமை தான் என்று அந்த சமுதாயம் சொன்னார்கள். அப்ப இந்த சமுதாயத்தை போல ஒரு கஷ்டமான சமுதாயம் உலகத்தில் வரலை. ரசூலுல்லா சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும், அவர்கள் மிகவும் என்னை விட மிகவுமே அவர்களுடைய சமுதாயத்தின் மூலமாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், நோவினைப்படுத்தப்பட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கத்தின் காரணமாக தனியே ஒளிந்து மறைந்து குளிப்பார்கள். அதை பார்த்து அவர்கள் பாராட்டாமல் என்ன செய்தார்கள்? இவருக்கு ஏதோ குறையொண்டி, அதனாலதான் மறைஞ்சு குளிக்கிறார்கள் அப்படி என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோவினை படுத்தியவர்களை போன்று ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கிறார். ஏன் அன்பா அந்த சகோதரர்கள், அந்த சமுதாயம் அவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள். அதுல ஒன்றுதான் இந்த மக்களாவுடைய இந்த மாட்டினுடைய சம்பவம். அப்ப முதலாவது உதாரணம் கட்டுப்படாமைக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது, மரத்தை சுவைத்து. அதே போன்று இரண்டாவது ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு உதாரணமாக சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த சமுதாயம். அவர்களுக்கு எப்படி இழிவு ஏற்பட்டதோ அதே போன்று அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுக்கு எப்படி இழிவு? புரிபத் அலைஹிம் ஸில்லது ஐன மாஸ்கிஹி, எங்க போனாலும் அவர்களுக்கு இழிவு தான். மனுஷ வீரர்களுக்கு எங்க போனாலும் இழிவு என்பதை அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமே உங்களுக்கும் இதே நிலைமைதான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கும் அதே நிலைமை. ஏன் தெரியுமா அல்லாஹ் இவ்வளவு பெரும் ஃபவுண்டேஷனை போடுறான்? இந்த சூறாவுல ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஃபவுண்டேஷன் போடுறான். மூணு சம்பவத்தை சொல்லணும், ஏன் காரணம்? முதலாவது யாருடைய சம்பவம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். ரெண்டாவது இந்த பனு இஸ்ரவேலுடைய சம்பவம், மூணாவது யாருடைய சம்பவம், மூணாவது யாருடைய சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் கட்டுப்பட்டதுக்கு அடையாளம். முதலாவது ரெண்டு சம்பவம் கட்டுப்படாததுக்கு அடையாளம், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது. மூன்றாவது சம்பவம் கட்டுப்பட்டதுக்கு உதாரணம், அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு ஃபவுண்டேஷனை போல வந்தாவிட்டாலா இந்த சூறாவில் அவ்வளவு ஒரு நிறைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்ல போறான் இதுக்கு பின்னால. இதுக்கு பின்னால இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான கடுமையான சட்டங்களை எல்லாம் இதற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்ல போறான் இந்த சூறால. அப்ப அதெல்லாம் இந்த சமுதாயம் எடுத்து நடக்கணும், அதுக்கு ரெடியாகணும், அதுக்கு ரெடியாகணும், அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா தயார்படுத்துகிறார். அன்பார்ந்த சகோதரரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்கிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ الله سبحانه وتعالى إبراهيم عليه السلام அவர்களை பல பரீட்சைகளை வைத்து சோதித்தார், பல பரீட்சைகளை வைத்து அல்லாஹ் சோதித்தார். என்ன செய்தார்கள், ஃஅதம்மஹுன், அவைகள் அனைத்தையும் மிக துல்லியமாக சிறப்பாக அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். அப்ப அதுக்கு கூலி என்ன, இதுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சார்கள் தூக்கி வீசியாச்சு, அதுக்கு பின்னால பனு இஸ்ரவேல் மாறு செய்தார்கள், பல நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் என்று கூட பார்க்காமல் அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்தித்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான உதவியும் இல்லாமல் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், எல்லாற்றையும் அவர்கள் பாஸ், எல்லாவற்றிலையும் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அதற்கு கூறிய என்ன, இமாம், மக்களுக்கு இமாமாக உங்களை நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மறுபேச்சு பேசாமல் கட்டுப்படுங்கள், உங்களுக்கும் இந்த உலகத்திலே அதிகாரத்தை இமாமத்தை நாம் தருகிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இமாமத்தை தலைமைத்துவத்தை வழங்கிட்டான் அல்லவா, அப்படி வழங்கினதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள், வமின் ஜுர்ரியத்தி, யா அல்லாஹ் என்ன மட்டும் இமாமாக்காம எனது சமுதாயத்தில் வரக்கூடிய எனது வழித்தோண்டுகளையும் சமுதாயத்துக்கு இமாமாக ஆக்கிவிடுவாயாக, உலகத்துக்கு தலைவர்களாக ஆக்கிவிடுவாயாக என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார், லா யனாலு அஹ்தி உம்மாரிமீன், எனது இந்த உடன்படிக்கையை அநியாயக்காரர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வெற்றி நிச்சயம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சூராவிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு படித்து தருகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக இந்த சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்பொழுது மூன்று சம்பவங்களை சொல்லிவிட்டு நம்மை பார்த்து பேசுகிறான், நம்மை பார்த்து பேசுகிறான். என்ன ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் ஆரம்பிக்கின்றன, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் ஆரம்பிக்கின்றன. முதலாவது சட்டம் என்ன, தௌஹீத், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், வஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், லா இலாஹ இல்லல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம், உங்களுடைய அந்த இறைவன் தான் ஒரே இறைவன், அவனை தவிர வழங்குவதற்கு தகுதியானவன் யார் யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்துகிறான். தௌஹீதை அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறான். இதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த அடிப்படையிலும் எந்த வகையிலும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை திட்ட தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஈமானுடைய தூண்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر உண்மையான நன்மை என்பது என்ன, من آمن بالله الله يكون ایمان கொண்டு, من آمن بالله وملائكته وكتبه ورسله, الله يكون மலக்குமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு மறுமையினாலை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு சொல்கிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்றான், இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை சொல்றான், وآت المال على حبه ذوي القربى واليتامى والمساكين, அவர்கள் தனது சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள், அதே போல தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். وآت المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآت الزكاة, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தையும் கொடுப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதனை சொல்கிறான், ஈமான், முதலாவது தௌஹீத், இரண்டாவது ஈமானுடைய கடமைகள், அடுத்தது என்ன, இஸ்லாத்துடைய கடமைகளில் தொழுகை, தொழுகை வஆகாம ஸலா, அடுத்தது என்ன, ஜகாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அப்ப நோன்பையும் ஹஜ்ஜையும் எங்க சொல்கிறான், இந்த வசனத்திலே சொல்லவில்லை, இவைகள் அனைத்தையும் ஒரே வசனத்திலே சொல்லிவிட்டு லைசல் பிர்ர என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு நோன்பை அதற்கு அடுத்ததாக சொல்கிறான், குத்திபா அலைக்கும் சியாம், குத்திபா அலைக்கும் சியாம், உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் ஹஜ்ஜையும் உம்ரையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் என்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். எனவே இஸ்லாத்துடைய ஈமானுடைய ருக்குன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் இஸ்லாத்துடைய கடமைகளையும் அதே ஓர்டருக்கு, நாம் எந்த ஓர்டரை புரிந்து வைத்திருக்கிறோமோ, ஹதீஸ் அலி ரபி அவர்கள் எந்த ஓர்டரை நமக்கு ஒழுங்குமுறையை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதே ஒழுங்குமுறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலே சொல்கிறார். அதற்கு இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளஞ்சம் எடுப்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போல ஜிஹாதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி இன்னொரு பலவிதமான சட்டத்திட்டங்களை சொல்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலாக்கை பற்றி சொல்கிறான், இத்தாவை பற்றி சொல்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கொடுக்கல் வாங்கலின் முதலாவது தர்மம் செய்வதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கூறியது போன்று வேறு எந்த சூராவிலும் சொல்லவில்லை. இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லி, அதாவது தர்மத்தை பற்றி சொல்லியதை போன்று வேறு எந்த சூராவிலும் சொல்லவில்லை. எந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்புகளுக்கு உதாரணம் கமசரி ஹத்பத்தின், ஒரு விதையை போன்று என்று சொல்லி அந்த விதையிலே பலவிதமான கதிர்கள் உருவாகி 70 மடங்கு அது பெருகி செல்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்துக்கு உதாரணமாக சொல்கிறான். அதே நேரத்தில் தர்மத்தை நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம் என்ற பலவிதமான உபதேசங்களை, தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் தர்மத்துக்கு எதிரான வட்டியை பற்றி மிக காரசாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான். அதற்கு பின்னால் வியாபாரத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகிறான். அதற்கு பின்னால் வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். அதிலே மிக முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலை பற்றி, அதே போல கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதனை எழுதி வைக்க வேண்டும், வெறுமனை நம்பிக்கையிலே செய்துவிட்டு அதற்கு பின்னால் கை சேதப்படக்கூடாது, அதற்காக வேண்டி ஈடுகள் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்பிக்கைக்கு சாட்சியங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே நமக்கு பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர், எனவே இந்த சூராவுக்கு ஒரு மையக்கருத்து இருக்கிறது என்பதாக நான் முதலாவது சொன்னேன். என்ன மையக்கருத்து சொல்லுங்க? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல், பிடிவாதம் செய்யாமல், விதண்டாவாதம் செய்யாமல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல் தான் இந்த சூராவுடைய மையக்கருத்து. அதற்கு ஒரு முன்னணி முக்கத்திமாவாக முன்னுரையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லிவிட்டு அந்த குர்ஆனை பற்றிய குர்ஆனுடன் 3 கூட்டங்களை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு கூட்டம் மூமின்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், அடுத்த கூட்டம் குர்ஆனை நிராகரித்தவர்கள், 3வது கூட்டம் முனாஃபிக்கீன்கள். இது முன்னுரை, இந்த சூராவினுடைய முன்னுரை. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவினுடைய மைய கருத்துக்குரிய முக்கிய 3 உதாரணங்களை சொல்கிறார். முக்கியமான 3 உதாரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு வந்து பலவிதமான சட்டதிட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறார். அதுக்கு முன்னால் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அத்திவாரம் அழகாக போடப்பட்டு விட்டது. என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டாலும் அதனை ஏன் எதற்கு என்று கேட்காமல் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும். கடைசியாக முடிவுரை, கடைசியாக முடிவுரை அதுதான். என்ன முடிவுரை? லில்லாஹி வாஃபி சமாவாதி வமாஃபில் அரும் வஇன் துபுதூ மாஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா என்று நாம் ஓதி வரக்கூடிய, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனங்களை பற்றி பலவிதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான சிறப்பு தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு சத்தம் கேட்கிறது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சத்தம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இன்று வானத்தின் ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் ஒரு நாளும் அந்த கதவு திறக்கப்படவில்லை, அந்த மலக்கின் மூலமாக ஒரு மலக்கு இறங்கி இருக்கிறார், அந்த மலக்கு இதற்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்ததே கிடையாது. அப்படி என்ன சிறப்பை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார், அந்த வந்து மலக்கு வருகிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யா முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யூதஹுமா நபியுன் கபலக், உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் வழங்கப்படாத இரு பிரகாசங்களை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, எனவே நன்மாராயம் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதுதான் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி இரு வசனங்கள். கடைசி இரு வசனங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் வழங்கப்பட்ட உங்களுக்கு வழங்கப்பட்ட பிரகாசங்கள். இந்த இரண்டை கொண்டும் யார் அல்லாஹ்விடத்தில் எதனை கேட்டாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுத்தே ஆகுவார் என்பதாக அந்த மலக்கு சொல்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலும் யார் இந்த சூரத்துல் பக்கராவினுடைய ஆமலர் ரசூலிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை ஓதுவார்களோ அவர்களுக்கு எல்லா தீங்கிலிருந்தும் அந்த இரண்டு வசனங்களும் அவரை பாதுகாக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஏழு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதி இந்த சூராவினுடைய முடிவுரை. என்ன முடிவுரை? முடிவுரையில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்தோம் அல்லவா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் கட்டுப்பட வேண்டும் என்று, அதனை இந்த ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் நிரூபித்தார்கள் என்பதை அல்லாஹ்தான் நமக்கு சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் நிரூபித்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறார். ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன், ரசூலுல்லாஹ்வும் அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த மூமின்களும் அல்லாஹ்விடத்திலே இருந்து இறக்கப்பட்டதை அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹ் وملائكته وكتبه ورسله الله வை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு அவருடைய வேதங்களை கொண்டு அனைத்தை கொண்டு அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் லா நுஃபர்ரிகு பைனா அஹதி மின் ருஸுலி, ரசூல்மார்களுக்கு இடையில் யாருக்கு மத்தியிலும் எந்த விதமான நாம் வேற்றுமையும் பாராட்ட மாட்டோம் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னால் தான் முக்கியமான விஷயத்துக்கு அல்லாஹ்தால வருகிறார். அவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது? காலு சமியனா வ அதானா, கேட்டோம் வழிபட்டோம், கேட்டோம் வழிபட்டோம் என்பதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கும், அவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவேதான் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றியை வழங்கினான், எங்கு சென்றாலும் வெற்றியை வழங்கினான். எந்த அளவுக்கு வெற்றி? அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரும் இரண்டு சாம்ராஜ்யங்களான பாரசீகம் ரோம் இந்த இரண்டையும் வெற்றி கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாகத்தான் வழங்கினார். எதன் காரணமாக? ஆயுத பலத்தின் காரணமாகவோ ஆள் பலத்தின் காரணமாகவோ அல்ல, அல்லது அறிவு பலத்தின் காரணமாகவும் அல்ல, மாற்றமாக எதன் காரணமாக? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய பண்பின் காரணமாக, கட்டுப்படக்கூடிய அந்த பண்பின் காரணமாக. ஆனால் அதற்கு மாற்றமாகத்தான் அந்த யஹூதிகள் இருந்தார்கள். அவர்கள் எப்படி அவருடைய வளமை? சமியனா வ அஸைனா, சமியனா வ அஸைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்றுதான் அவர்களுடைய வளமை. அன்பார்ந்த சகோதரர், எனவே நாமும் எப்பொழுது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொன்ன வார்த்தைக்கு மீறாமல் கட்டுப்படுவோமோ அப்பொழுதுதான் நாம் இறந்த அந்த புகழை கண்ணியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். மாற்றமாக ஒரு சட்டம் சொல்லப்பட்டு விட்டால் இது வாஜிபா சுன்னத்தா, சுன்னத்துன்னா அது எங்களுக்கு கடமையா, அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கா, அல்லது இப்போ எங்களுக்கு வெயில் காலத்தில் செய்யலாமா அல்லது கூல் காலத்தில் செய்யலாமா, இப்படி எப்படியாவது அதிலிருந்து தப்புறதுக்கு தான் கேள்வி கேட்கிறார்கள். இதை விட செய்யறதுக்கு கேள்வி கேட்கிறார்கள் குறும். சஹாபாக்கள் அப்படி இல்லை, செய்யறதுக்கு தான் கேள்வி கேட்பார்கள். சஹாபாக்கள் செய்வதற்குத்தான் கேள்வி கேட்பார்கள். எப்படி? உதாரணத்துக்கு நான் ஒன்று சம்பவம் சொல்றேன். அதாவது கியாமத்தினால் வரும்பொழுது தஜ்ஜால் வருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வந்த நேரத்திலே அவன் வந்தால் ஒரு நாள் 40 நாட்களுக்கு சமன், 40 நாட்களுக்கு சமம் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், என்ன கேட்டார்கள்? ரசூலுல்லாஹ் அப்படினா எப்படி தொழுகிறது யா ரசூலுல்லாஹ், எப்படி நாம் தொழுவது என்பதாகத்தான் கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்வோம், 40 நாளைக்கு ஏற்று ஒரு நேரத்தை தொழுதா போதும் தானே, ஒரு நாளைக்குரிய தொழுகை தொழுதா போதும் என்று நாங்கள் சொல்லிப்போம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை, அதற்கு மாற்றமாக எடுத்து நடப்பதற்குத்தான் கேள்வி கேட்டார்கள். மாற்றமாக நாம் சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எனவே நாங்களும் கேள்வி கேட்போம் செய்யாமல் இருப்பதற்கு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரி, இது பயங்கரமான ஒரு காலத்திலே, ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது ஈமானை, எமது இஸ்லாத்தை நாம் பாதுகாப்பதற்குரிய மிக முக்கியமான வழி அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாம் கட்டுப்பட வேண்டும், நாம் கட்டுப்பட வேண்டும். அது நமது புத்திக்கப்படாவிட்டாலும் சரி. சஹாபாக்கள் பாருங்கள், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் எடுத்த முடிவுகளை பார்த்தால் இஸ்லாம் என்னமோ பாத்திலான மார்க்கம் பார்த்தால் அதற்குரிய முடிவுகள் எல்லாம். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் சத்தியத்தை தானே இருக்கிறோம், அவர்கள் பாத்தில தானே இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் ஏன் இப்படி நாங்கள் முடிவெடுக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். ஆனால் ஈமானில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், எது என்று செய்தால் எது ஒன்று செய்தாலும் சரியாகத்தான் செய்வார்கள், அதிலே நாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதனால் தான் அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக், அதனால் தான் அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு. ரசூலுல்லாஹுக்கு பின்னால் ஹலீஃபா சும்மா கிடைச்ச பதவி அல்ல இது, ரசூலுல்லாஹுடன் திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவல்ல, மாற்றமாக அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்வார்களோ அதே பதில் தான் அபூபக்கருடைய பதிலாகவும் இருக்கும். அப்படி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பை கொண்டவர் தான் அபூபக்கர். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ஏனைய சஹாபாக்களை விட, ஏனைய ரசூலுல்லாஹுடைய உம்மத்திலே உள்ளவர்களை விட பெரும் இபாதத்து செய்து நம்மை மிகைத்து விடவில்லை. அவர்கள் விஷயில் வக்கரா ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானின் மூலமாகத்தான் அவர்கள் இவ்வளவு பெரும் அந்தஸ்தை அடைந்தார்கள். எனவே உள்ளத்திலே அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும், நியாயமாகத்தான் இருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சமிஅனா வஅதானா என்ற பண்பிலே தான் நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் நமது இழந்த புகழை, இழந்த கண்ணியத்தை, இழந்த விடயங்களை நாம் ஒரு நாளும் மீட்டி பெறவே முடியாது. அது என்ன முயற்சி நாம் செய்தாலும், யாரிடத்திலே கை நீட்டினாலும் அது ஒரு நாளும் சரிவர மாட்டாள். எனவே அன்பார்ந்த சகோதரரே, அப்படி இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ளவன். நாம் கட்டுப்படுகிறோம் என்பதற்காக வேண்டி எம்மால் இயலாத சட்டங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா போடுவோன் அல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா என்ற அந்த வசனத்தை இந்த சூராவை அல்லாஹ் முடிக்கிறான். இந்த சூராவை அல்லாஹ் இவ்வளவு சட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளவு அழகாக முடிக்கிறான் பாருங்கள். நாம் இயலாதவர்களுக்கு சட்டம் போட மாட்டோம். நின்று கொண்டு சொல்ல முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள், உட்கார்ந்து கொண்டு சொல்ல முடியாவிட்டால் படுத்துக் கொண்டு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அழகாக அனுமதி தந்திருக்கிறார். அழகாக அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மக்தஸபத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவில எப்படி நமக்கு ஒரு துவாவை படித்து தந்தானோ அதே போன்று இந்த சூராவினுடைய இறுதியிலும் நமக்கு ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா படித்து தருகிறான். அந்த சூரத்துல் பக்கரா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே யா அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று துவா கேட்கும்படி அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த அல்லாஹ் இந்த சூராவிலே என்ன சொல்லுமாறு கற்றுத்தருகிறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா, யா அல்லாஹ் எவ்வளவுதான் நாம் கட்டுப்படுவதாக முயற்சித்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் மறதிகள் வருகிறது, தவறுகள் ஏற்படுகின்றன. எனவே அப்படி மறதி ஏற்பட்டால், தவறு செய்துவிட்டால் யா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று துவா கேட்குமாறு நமக்கு சொல்லித் தருகிறார் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு இரக்கமுள்ள ரப்பு என்று பாருங்கள். லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, நமக்கு முன்னால் வந்த சமுதாயத்துக்கு மிக பாரமான சட்டங்களை கொடுத்ததை போன்று எங்கள் மீதும் பாரமான சட்டங்களை யா அல்லாஹ் சுமத்தி விடாதே. வலா லா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, யா அல்லாஹ் எங்களினால் முடியாத சட்டங்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ் எங்களினால் முடியாத சட்டங்களை நமக்கு தந்து விடாதே. வஅஃபு அன்னா, எங்களை மன்னிப்பாயாக. வஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மறைப்பாயாக. வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக. எவ்வளவு அழகான துவா. வஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், யா அல்லாஹ் எங்களுக்கு காஃபிர்களுக்கு எதிராக உதவி செய்வாயாக என்று அழகான ஒரு துவாவை சொல்லித்தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் இந்த சூரா நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மைய கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாமும் இருப்பதோடு நமது பிள்ளைகளையும் நமது மனைவார்களையும் அதற்காக வேண்டி நாம் தர்பியா செய்து நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் மறு கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நாம் அவர்களை ஆக்கக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு சமிஅனா வஅதானா, கேட்டோம் வழிபட்டோம், கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாறுவதற்கு வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.